அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
நண்பர்களே, உங்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாயிருப்பதாக. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யோவான் 18:12 முதல் சிந்திக்கப் போகிறோம். 18 ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்குள்ளே கடந்து சென்றார். அங்கே அவரை கைது செய்யும்படியாக யூதாஸ்காரியோத்து திரள் கூட்ட ஜனங்களோடும் போர் வீரர்களோடும் கடந்து வந்தான். இயேசுவின் மகிமை வெளிப்பட்டதனாலே அவர்கள் பின்னோக்கி விழுந்தார்கள். பேதுரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனாகிய மல்குசுவின் காதை வெட்டினான். இயேசு அவனை பார்த்து, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே பானம் பண்ண வேண்டும் என்று கூறினார். பிறகு என்ன நடக்கிறது பாருங்கள். யோவான் 18:12-13 வாசிக்கிறேன். அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி, முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். இந்த சமய தலைவர்களே இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்டவர்கள். ஜனங்களுக்கு பயந்திருந்ததினாலே தனியான இடத்திலே தன்னை கைது செய்யும்படியாக இயேசுவே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இயேசு மதிப்போடும் மரியாதையோடும் மகிமையோடும் செல்லுகிறார். அவர்கள் அவரை பிடித்து கட்டினார்கள். அது தேவையில்லாதது. ஏனென்றால் அவர் மயிர் கத்தரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல இருக்கிறார். எந்த விதத்திலேயும் அவர் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. முதலாவது அண்ணாவிடத்திலே கொண்டு போனார்கள். அண்ணா அதிகாரத்தில் இருந்ததினாலே பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே இருந்திருப்பார். மற்ற சரித்திர புத்தகங்களும் அண்ணா எவ்வளவு திறமையான, அறிவு நிறைந்த, ஆனால் பிசாசின் கிரியைகள் நிறைந்த பிரதான ஆசாரியனாக இருந்தான் என்று கூறுகிறது. ரோம அதிகாரத்தின்படி காய்பாவே பிரதான ஆசாரியனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறான். அண்ணாவே சமய தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக செயல்பட்டு வந்தான். ரோம அதிகாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அந்த அண்ணாவே இயேசுவை கைது செய்வதற்கும் அவரை விசாரணைக்கு கொண்டு செல்வதற்கும் சிலுவேலை அறிவதற்கும் மூலகர்த்தாவாக இருந்தான். எத்தனையோ சந்ததி சந்ததியாக இந்த அண்ணாவும் காய்பாவும் பிலாத்துவும் செய்த தவறுக்காக யூதர்கள் குற்றம் சாட்டப்பட்டார்கள். ரோமர்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளாக யூதர்களை கிறிஸ்துவை கொலை செய்தவர்கள் என்று கூறினார்கள். இதன் விளைவாகவே ஐரோப்பாவிலே யூத மக்களுக்கு எதிரான ஒரு பகை வளர்ந்து வந்தது. ஆனால் உண்மையில் புரஜாதி மக்களும் இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு காரணமாயிருந்தார்கள். ஏன், நானும் நீங்களும் கூட அவருடைய மரணத்திற்கு பொறுப்பு. ஏனென்றால் அவர் உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். எனவே அவருடைய மரணத்தை குறித்து நாம் ஒருவரை மட்டும் பார்த்து ஒருவர் கை நீட்ட வேண்டியதில்லை. யோவான் 18:14 ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. யோவான் இந்த குறிப்பை கொடுப்பதற்கு காரணம் ஏற்கனவே அவர்கள் இயேசுவை கொலை செய்ய தீர்மானித்து விட்டார்கள் என்பதை காட்டுகிறது. ரோம அதிகாரத்திற்கு முன்னாலே இயேசுவை எப்படி கொலை குற்றத்திற்கான காரணத்தை உண்டு பண்ணுவது என்பதை அண்ணா அறிந்திருந்தான். உண்மையை சொல்லப்போனால் நடந்த விசாரணை எல்லாம் மாய்மாலமே. வசனம் 15 பாருங்கள். சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்ததினால் இயேசுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் பிரவேசித்தான். இந்த மற்ற சீஷன் என்பது யோவானைத்தான் குறிக்கிறது. இந்த சமய தலைவர்களுக்குள்ளே யோவான் அறிமுகமானவனாயிருந்தான். எனவே யோவான் இயேசுவை விசாரணை செய்யும் இடத்திற்கும் சென்று விடுகிறான். ஆனால் சீமோன் பேதுருவோ வெளியே நிற்கிறான். பிறகு என்ன நடக்கிறது? யோவான் 18:16 பாருங்கள். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்துக் கொண்டு போனான். கவனித்தீர்களா? இந்த மீனவனான பேதுருவுக்கு அங்கே யாரையும் தெரியவில்லை. எனவே யோவான் வெளியே வந்து அவனையும் உள்ளே அழைத்துச் செல்ல வேண்டியதாயிருந்தது. பேதுரு மரண பயத்தோடு அங்கே இருக்கிறான். திரள் கூட்டத்திலே பேதுரு இதுவரை இருந்ததில்லை. பேதுருவுக்கு பெரிய வாய் உண்டு. அடிக்கடி உள்ளத்தில் உணர்வதையெல்லாம் பேசுகிற ஒரு மனிதன். மற்ற சுவிசேஷங்களிலே பார்க்கும்பொழுது அங்கே இருந்த பெண் இவனுடைய பேச்சு கலிலேயனுடைய பேச்சு போல இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினாள். ஆம், எங்கே சென்றாலும் தேவையில்லாமல் அதிகமாய் பேசிக் கொண்டிருந்த ஒரு மனிதன். பதட்டத்தோடு இருந்ததினாலே பதட்டத்தை போக்க அவன் தாராளமாய் பேசி பார்க்கிறான். ஆனால் அந்த பெண் இவனும் இயேசுவோடு இருந்தவன் என்பதை சுட்டிக்காட்டின பொழுது மறுதளிக்கிறான். இந்த இடத்திலே நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. பல சமயங்களிலே நமக்கு சோதனையாய் இருக்கும் சூழ்நிலை எல்லாருக்கும் சோதனையாய் இருக்கும் என்று நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, பேதுரு அங்கே செல்வது தவறானதாயிருந்தது. ஆனால் யோவான் அங்கே செல்வதிலே எந்த பிரச்சனையும் அவனுக்கு இல்லை. யோவான் 18:17 பாருங்கள். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றாள். அவன், நான் அல்ல என்றான். யோவான் அனுமதி பெற்ற நேரத்திலே இந்த பெண் பேதுருவை பார்த்து, நீயும் அவர்களிலே ஒருவன் என்று சொல்ல அவன் இல்லை என்று சொல்லிக்கொண்டே உள்ளே போகிறான். 18. குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். இந்த பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு வெளியே மக்கள் கூட்டம் கூட்டமாய் கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக சேவகர்கள் அங்கே காவலுக்காக நிற்கிறார்கள். குளிர் காய்வதற்காக அவர்கள் மூட்டியிருந்த நெருப்பிலே பேதுருவும் குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். 19-21 பாருங்கள். பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரதித்தருமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். இப்பொழுது மீண்டுமாக யோவான் உள்ளே இயேசுவுக்கு நடைபெறுகிற விசாரணை குறித்து சொல்கிறார். மதிப்போடும் மரியாதையோடும் இயேசு, நான் பேசினவைகளை கேட்டவர்களிடத்திலேயே நீர் கேட்கலாமே என்று கூறுகிறார். 22-23 பாருங்கள். இப்படி அவர் சொன்னபொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்கிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேனேயாகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தாழ்மைப்படுத்தும் சூழ்நிலையிலும் இயேசு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் மரிக்கும்படியாக தன்னையே அவர் அர்ப்பணித்தார். இருந்தாலும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக செல்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அவர் தீமையான காரியங்களை செய்தார் என்பதற்கு எந்தவிதமான சாட்சியமும் இல்லை. இருந்தாலும் அவர்கள் அவரை அறிந்தார்கள். எனவே அவர்கள்தான் நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். எந்த ஒரு நியாய விசாரணையும் இரவிலே துவக்கப்படவும் கூடாது, இரவிலே முடியவும் கூடாது. அது மட்டுமல்ல, ஒரே நாளிலே ஒரு விசாரணை ஆரம்பமாகி முடிவடையக்கூடாது. ஒருவன் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படும் முன்னதாக எந்த ஒரு கைதியையும் அவர்கள் அடிக்கக்கூடாது. 24 பாருங்கள். பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். இங்கே மீண்டுமாக யோவான் அண்ணாவே இயேசுவை கட்டுகிறவனாக இருக்கிறான் என்பதை கூறுகிறார். இயேசுவுக்கு நடக்கிற இந்த எல்லா காரியங்களுக்கும் காரணம் அண்ணாதான். தொடர்ந்து பேதுரு இரண்டாவது முறை மறுதளிக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். யோவான் 18:25-27 வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன், நான் அல்ல என்று மறுதளித்தான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதளித்தான். உடனே சேவல் கூவிற்று. மற்ற சுவிசேஷங்களிலே பேதுரு வெளியே சென்று எவ்வளவு வேதனையோடு அழுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வேளையிலே இயேசு அடிபட்டவராக ரத்தம் தோய்ந்த முகத்தோடு ஒரு வினாடி பேதுருவின் பார்வையிலே பட்டிருக்கிறார். இருவருடைய கண்களும் ஒன்றையொன்று நோக்கியிருக்கிறது. எனவே ஒரு குழந்தையைப் போல அவர் வெளியே சென்று அழுதார். பேதுரு காதை வெட்டிய மல்குசுவின் உறவினரோடு கூட பேதுரு வாக்குவாதத்திலே ஈடுபட்டிருக்க வேண்டும். தன்னுடைய ஆண்டவரை அவன் மறுதளித்து விட்டான். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஏற்கனவே அவர் பேதுருவுக்காக அவருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ஜெபித்திருந்தார். இப்பொழுது அவனுக்காகவும் சிலுவையிலே மரிக்கும்படியாக போகிறார். யூதாஸ் காரியத்தை போன்ற செயலை சீமோன் பேதுரு செய்திருந்தாலும் சீமோன் பேதுரு எப்படி இயேசுவினிடத்திலே திரும்பி வர முடிந்தது? எப்படி என்றால், அவன் தேவனுடைய பிள்ளையாயிருந்தான். தான் செய்தது என்ன என்று உணரும்பொழுது அது அவனுடைய உள்ளத்தை நொறுக்கியது. அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை கர்த்தரை விட்டு தூரமாய் போனாலும் தேவன் அவர்களுக்கு தூரமானவர் அல்ல. நீங்கள் தேவனுக்கு மரித்தது போல காணப்படலாம், ஆனால் அவர் உங்களுக்கு மரித்தவர் அல்ல. எப்பொழுதும் நீங்கள் அவரை அண்ட முடியும். இயேசு பேதுருவை பார்த்து, நீ என்னை மறுதளித்து விட்டாய், இனி நான் உன்னை பயன்படுத்த முடியாது என்று சொல்லவே இல்லை. அவர் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் சீமோன் பேதுருவை சந்தித்து பெந்தேகோஸ்தே நாளிலே வல்லமையான முதல் செய்தியை கொடுக்கத்தக்க பலப்படுத்திவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்காக, இரட்சகருக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்பொழுது மனம் திரும்பி வந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். என்றோ ஒரு நாள் அவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தூரம் போனவர்களாய் காணப்பட்டாலும், மகனே, மகளே, நீ மீண்டுமாய் வா, உன்னை நான் ஏற்றுக் கொள்கிறேன் என்றுதான் இயேசு கரம் நீட்டி அழைக்கிறார். இழந்து போன இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள அவர் அண்டை வருவோமா? பாருங்கள், யோவான் 18:28. அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரமனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரமனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். இங்கே யூத சமயத்தையும் இயேசு கிறிஸ்து என்னும் நபரையும் ஒன்று கருகிலே ஒன்றை பார்க்கிறோம். பஸ்காவை நிறைவேற்ற வந்தவரை இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் மேலே மரண ஆக்கினை தீர்ப்பினை கொண்டு வந்ததினாலே அவர் மரிக்கப் போகிறார். ஆனால் அவர்கள் பஸ்காவை புசிப்பதற்காக இந்த தேசாதிபதியின் அரமனைக்குள்ளே வரவில்லை. அது அவர்களை மாசுபடுத்திவிடும் என்று எண்ணுகிறார்கள். சடங்காச்சாரத்திலே எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் பஸ்காவை நிறைவேற்ற வந்த இயேசுவையோ கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். அருமையானவர்களே, நாமும் வெறும் சடங்காச்சார கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய இருதயத்திலே இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து இருதயத்திலே இல்லாமல் நாம் பின்பற்றும் எந்த சடங்காச்சாரமும் நமக்கு பயனளிக்கப் போகிறதில்லை. இந்த யூதர்கள் தாங்கள் மாசுபடாதபடி தேசாதிபதியின் அரமனைக்குள்ளே போகவில்லை, ஆனால் இயேசுவை உள்ளே அனுப்புகிறார்கள். இப்பொழுது ஒரு நாடகம் போல உள்ளே வெளியே, உள்ளே வெளியே என்று நடைபெறுகிறது. கவனியங்கள், 29 பிலாத்து அவர்களிடத்திலே வெளியே வந்து என்று வாசிக்கிறோம். 33 பிலாத்து மறுபடியும் அரமனைக்குள் பிரவேசித்து. 38 மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து. யோவான் 19:1, பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். 19:4 பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து. யோவான் 19:9 மறுபடியும் அரமனைக்குள்ளே போய். யோவான் 19:13 இயேசுவை வெளியே அழைத்து வந்து. அருமையானவர்களே, பிலாத்து உண்மையாகவே எருசலேமை விரும்பவில்லை. பிலிப்பி செசரியாவை விரும்பினான். அது ஒரு கடற்கரை பட்டணமாக இருந்தது. இந்த பஸ்கா பண்டிகையின் சமயத்திலே மட்டுமே செசரியாவை விட்டு அவன் எருசலேமிற்குள்ளே வருவான். தன்னுடைய வீரர்களோடு வருவான். ஏனென்றால் இந்த பண்டிகை காலத்திலே யூதர்கள் பல இடங்களிலிருந்து வந்து கூடுவார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே கலகம் எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதனாலே ரோம அதிகாரியாக அமைதி காக்கும்படியாய் வருவான். இந்த காரணத்தினாலேதான் அவன் அந்த நேரத்திலேயும் எருசலேமிலே இருந்தான். யோவான் 18:29-32 பாருங்கள். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதித்தரமாக, இவன் குற்றவாளியாயிராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். இந்த விசாரணையில் ஏதோ தவறு நடக்கிறது என்பதை பிலாத்து அறிந்து கொண்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறான். எனவேதான் நீங்களே உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் அவரை மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க விரும்புகிறார்கள். எனவே அந்த இடத்திலே தாங்கள் ஆளுநர் அல்ல, மரண ஆக்கணைக்குள்ளே யாரையும் தீர்ப்பதற்கு தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு காலத்திலே யோவான் 8:33 நாம் பார்த்தது போல நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்று சொன்னார்கள். யோவான் என்ன சொல்கிறார்? இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள் என்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்திலே யூத சமய தலைவர்கள் இப்படி குற்றம் சாட்டி தம்மை கொலை செய்யும்படியாக புறஜாதியாருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுப்பார்கள் என்பதை முன்னரே கூறியிருக்கிறார். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தங்கள் சமய தலைவர்களால் மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பார்கள் என்றால் யூத வழக்கப்படி அவர்கள் இயேசுவை கல்லறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் 22 வாசித்து பாருங்கள். அதிலே கல்லறிந்து கொள்வதனாலே அவர் மரிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லது சிலுவையிலே அவர் அறைந்து கொல்லப்படுவார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறதா? மிக தெளிவாக சிலுவை மரணத்தையே அது சொல்கிறது. ஏனென்றால் கைகளிலேயும் கால்களிலேயும் ஆணிகள் கடாவப்பட்டவராக அவர் சிலுவையிலே தொங்கினார். ரோமர்கள் மட்டுமே சிலுவையை மரண தண்டனைக்கு பயன்படுத்தி வந்தார்கள். பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் யூதருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒருவராயிருந்தார். யோவான் 18:33-35 வரை பாருங்கள். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரமனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நீராய் இப்படி சொல்கிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதித்திரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிலாத்துவை பார்த்து கேட்ட கேள்வியினாலே பிலாத்து அதிர்ந்து போகிறான். உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியர்களும் தான் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள் என்கிறான். இயேசு பிலாத்தினுடைய இருதயத்தை தொட்டுவிட்டார் என்று சொல்லலாம். இப்பொழுது பிலாத்து வாயடைத்து போகிறான். இந்த சூழ்நிலையிலே பிலாத்து தப்பிச் செல்ல முயல்கிறான். இயேசுக்கு உதவி செய்ய விரும்புகிறான். உள்ளே அறைக்குள்ளே இயேசுவோடு இருக்கிறான். யூதர்கள் வெளியே காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தேசாதிபதியினுடைய அரண்மனைக்குள்ளே வந்தால் அவர்கள் தீட்டுப்படுவார்கள் என்ற எண்ணத்தோடு வெளியே நிற்கிறார்கள். இயேசு நான் யூதருடைய ராஜா இல்லை என்று சொல்லிவிட்டால் பிலாத்துவும் இந்த சிக்கலான சூழ்நிலையிலே தன்னையும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறான். இப்பொழுது யார் விசாரணையிலே இருக்கிறார்கள்? பிலாத்துவா இயேசுவா? பாருங்கள் 36. இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். இதன் பொருள் என்ன? என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு வெளியே இருக்கிறது. இயேசுவின் ராஜ்யம் இந்த உலகத்தின் வழக்கப்படியான ஒரு ராஜ்யமாய் இருக்கப் போவதில்லை. உலக அளவுகளினாலே அவருடைய ராஜ்யத்தை அளவிட முடியாது. எந்த வகையிலேயும் இயேசு ஒரு அதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படப் போவதில்லை. அவருடைய ராஜ்யம் யுத்தத்தினாலேயோ ஒரு வெற்றியினாலேயோ சம்பவிக்கப் போவதில்லை. பிலாத்து ஒரு குறுக்கு வழியிலேதான் இந்த பதவியை சம்பாதித்திருக்கிறான். அவனே ரோம அதிகாரத்திற்கு கீழே ஒரு பொம்மையைப் போலத்தான் இருக்கிறான். அவன் யூதர்களை பகைத்தான். அதே வேளையிலே அவர்களை துக்கப்படுத்தினால் தன்னுடைய வேலை பறிபோகும் என்றும் பயந்தான். இயேசு இங்கே மிக தெளிவாக தன்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, அப்படியென்றால் என்னுடைய ஊழியக்காரர்கள் எனக்காக போராடியிருப்பார்களே என்று கூறுகிறார். இந்த வகையிலேயும் இயேசு கிறிஸ்து இங்கே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அங்கே கெத்செவனே தோட்டத்திலே பிலாத்து இயேசுவை பாதுகாக்க முற்பட்டான். ஆனால் இயேசு உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு என்றார். உலக பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை அவர் நிறுவப்போவதில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, திருச்சபையில் அவருடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, இந்த காலகட்டத்திலேயும் அவருடைய நாமத்து நிமித்தமாக ஒரு கூட்ட மக்களை அவர் சேர்க்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15:14 தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தரலின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த கூட்டம்தான் திருச்சபை. உலகத்தினின்று பிரித்தெடுக்கப்பட்டு உலகத்தோடு ஒத்துவாழாமல் வாழும்படியாய் அழைக்கப்பட்ட கூட்டம் இது. ஒரு காலம் வரும், அப்பொழுது கர்த்தர் இந்த திருச்சபையை பரிபூர்ணமாய் உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வார். அதன் பின் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது தம்முடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிப்பார். யோவான் 18:37 பாருங்கள். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். உண்மையாகவே இந்த குறிப்பை கேட்டபொழுது பிலாத்துவுக்கு ஒரு அதிர்ச்சிதான். மிக தெளிவாக தன்னுடைய ராஜ்யத்திற்கு முக்கியமானது சத்தியம் என்பதை கூறினார். சங்கீதம் 45:1-4 வரை பாருங்கள். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியமுள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு, சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். ஆம் பிரியமானவர்களே, இவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. இவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்ததை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் 18:38. அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். பிலாத்து உண்மையாகவே அதிர்ச்சி அடைந்திருக்கிறானா, அல்லது அவன் தந்திரமாய் பேசுகிறானா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ற இயேசுவின் முன்னாலே நிற்கிறான். பின்னாலே ஒரு இடத்திலே யோவான் சொல்லும்பொழுது, இவை எல்லாவற்றையும் தான் எழுதினதற்கு காரணம், இயேசு தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, சத்தியம் எது என்று நீங்கள் கேட்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சத்தியமானவராயிருக்கிறாரா? அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் சத்தியத்தை கண்டிருக்கிறீர்களா? மீண்டும் பிலாத்து இயேசுவை வெளியே கொண்டு போய், இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்கிறான். வசனம் 39, பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். ஒரு தீர்மானம் செய்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள பிலாத்து முயல்கிறான். யோவான் 18:40. அப்பொழுது அவர்கள் எல்லாரும், இவனை அல்ல, பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். பரபாசை தங்களுக்காக விடுதலை செய்ய வேண்டும் என்று இவர்கள் கேட்பார்கள் என்று கொஞ்சமும் பிலாத்து நினைக்கவில்லை. இந்த இருவருக்கும் எத்தனை பெரிய வித்தியாசம்! வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது, பிலாத்து இயேசு ஒரு குற்றமும் இல்லாதவர் என்பதை கூறிவிட்டான். மத்தேயு 27:17 பார்க்கும்பொழுது, பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்பதை அவன் அறிந்து கொண்டான். மத்தேயு 27:24 நாம் பார்க்கும்பொழுது, தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். மார்க் 15:9 கூறப்பட்டிருப்பது போல, பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்பதையும் பிலாத்து அறிந்திருக்கிறான். இப்படி அவர் மேலே எந்த குற்றமும் இல்லை என்பதை கண்டிருந்தும் பிலாத்துவால் இயேசுவை விடுதலை செய்ய முடியவில்லை. அந்த தைரியம் அவனுக்கு இல்லை. நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பிலாத்துவை போல நாம் ஒவ்வொருவருமே இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாவிகளின் இரட்சகர் என்று வேதம் சொல்கிறது. யார் தன்னுடைய பாவத்திற்கான தண்டனையையும் இயேசு ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் இரட்சகராக மாறுகிறார். அருமையான சகோதரனை, சகோதரியே, அவர் என்னுடைய இரட்சகர் என்கிற தீர்மானத்தை எடுத்துவிட்டீர்களா? அவர் உங்களுடைய இரட்சகர் என்பதை பல முறை அறிந்திருந்தும், பல வகைகளிலே அறிந்திருந்தும், இன்னும் தெளிவான ஒரு தீர்மானம் எடுக்காமல் இருக்கிறீர்களா? ஒருவேளை பிலாத்துவை போல நீங்களும் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? காலம் பிந்தி போகும் முன்னதாக, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீரே என்னுடைய இரட்சகர் என்று சொல்வோம் என்றால் அது நமக்கு நல்லது. காலத்தை பிந்தி போட்டுக் கொண்டே இருப்போம் என்றால், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதை தள்ளி போட்டுக் கொண்டே இருப்போம் என்றால், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஒரு தீர்மானம் செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அந்த நாள் வரும் முன்னதாக அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 1 நாளாகமும் 22:13 பின்பாகம். 1 நாளாகமும் 22:13 பின்பாகம்.